புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வை. வணக்கம். இந்த புலம்பெயர் வாழ்வியல் தொடரை அறிகின்ற கேட்கின்ற தங்கள் கணனிகள் ஊடாக கருத்தூன்றி கவனிக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அங்கத்தை ஆரம்பிக்கிறேன். புலம்பெயர்வு என்ற நிகழ்வில் இன்றைய பிரதானமாக நாங்கள் குறிக்கிற புலம்பெயர்வு என்பதற்கு முன்னால் நிகழ்ந்ததான புலம்பெயர்வர்கள் பற்றி கடந்த ரெண்டு அங்கங்களிலும் கவனித்திருந்தோம். அதிலேயும் மலேசியா சார்ந்த புலம்பெயர்வு, லண்டன் சார்ந்த கற்றறிந்தோர் குழாம் பற்றிய புலம்பெயர்வும் முன்னையவைகள் என்றும் அவைகளை பற்றிய சற்று ஆழமான பார்வை கவனிக்கப்பட்ட பின்னால் இன்றைய பிரதான புலம்பெயர்வு பற்றி நோக்கலாம் என பார்த்திருந்தோம். இந்த நிகழ்வில் மலேசிய புலம்பெயர்வு என்று வருகிற பொழுது இன்றைக்கு மலேசியாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரடி நிகழ்வுகள் கவனத்தில் கொள்ளப்படாமல் வெறுமனே புலம்பெயர்வை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்பதனால் இன்றைக்கு மலேசியாவில் நடந்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்தவர்கள் சார்ந்த அடிப்படையை சற்று இந்த அங்கத்திலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆங்கிலேய காலனித்துவ ஆதிக்கம் ஆசிய பிராந்திய நாடுகளில் ஏற்பட்ட காலகட்டங்களில் தம்முடைய வருவாய்க்கும் தம்முடைய தொழில் பொருளாதார விருத்திக்குமாக அந்த நாட்டின் மக்களை பயன்படுத்திக் கொள்கிற மனப்பான்மை பிரித்தானிய அரசுக்கு ஏற்பட்டதாக அமைந்தது. அந்த வகையிலேதான் ஏறத்தாழ 1850க்கு பிறகு பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை என்கிறதான ஒரு முறையின் மூலம் தமது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முற்பட்ட பிரித்தானிய அரசு வசதி வாய்ப்புகளாக அமைந்த தம்முடைய காலனித்துவ நாடுகளான இலங்கை, மலேசியா முதலானதான நாடுகளில் தேயிலை, கோப்பி, ரப்பர் முதலானதான பயிர்களை விருத்தியாக்குவதற்காக அடர்ந்த காடுகளை சுத்தம் செய்து அங்கு இத்தகையதான பொருளாதார பயிர் வகைகளை வளர்த்தெடுப்பதற்காக கூலி தொழிலாளர்களாக தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தமிழர்களை ஏறத்தாழ அடிமைகளாகவே இந்த நாடுகளுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களைத்தான் ஈழத்திலும் ஏன் மலேசியாவிலும் கூட தோட்ட தொழிலாளர்கள் என்கிறதான ஒரு பதப்பிரயோகத்தினால் நாம் அழைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அகதிகளாகவும் அதே வேளையில் பொருளாதார வசதி வாய்ப்பும் கருதி புலம்பெயர்ந்து உலகின் பல நாடுகளிலும் வாழுகிற நாம் அன்றைக்கு நிகழ்ந்திருக்கிற இத்தகையதான வலிந்த புலம்பெயர்வுகள், அதாவது தாமாகவே அல்லாமல் வலிந்து கொண்டு வரப்பட்டதான அந்த கூலி தொழிலாளர்களும் கூட ஒரு வகையில் புலம்பெயர்ந்தவர்களே என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றே நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு செல்லப்பட்ட இந்திய வம்சாவளியினர் மலேசியாவில் இன்றைக்கு அகதிகளாக ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறதான தன்மையே இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற மலேசிய தமிழர்களின் பிரச்சனையாக அமைகிறது. மலேசியா நாட்டிலே 51% மலாய் மக்களும் 27% சீனர்களும் 8% இந்திய வம்சாவளியினரும் வாழ்கிறார்கள். இதிலும் இந்திய வம்சாவளியினரில் 80%க்கும் மேற்பட்டோர் தமிழர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இத்தனை காலமும் இவர்களது வாழ்க்கை மலேசிய மக்களாகவும் மலேசியாவினுடைய மக்களோடு, அதாவது மலாய் சீன மக்களோடு ஒன்றுபட்டு ஒன்றுக்குள் ஒன்றாக வாழ்ந்தவர்களாகவுமே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2001 மலேசியாவின் பிரதமராக பதவியேற்ற மகாதீர் முகம்மது மலேசியாவை இஸ்லாமிய நாடாக அறிவித்த பின்னர் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்தன. அதற்கு பிறகு சட்டங்கள் திருத்தப்பட்டு மதச்சட்டங்களாக அவை மாற்றப்பட்டு அரசு வேலைவாய்ப்பு, கல்வி முதலான எல்லாவற்றிலும் தமிழர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறதான ஒரு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இது இனத்துவேஷமாக அதிகரித்து அதற்கு பின்னால் இன்றைக்கு மலேசியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 20 லட்சம் தமிழர்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்க முயற்சிக்கிறதான அந்த முயற்சியின் எதிர் போராட்டமாகவே இன்றைய சூழ்நிலை மலேசியாவில் எழுந்திருக்கிறது. மலேசியா கூட இலங்கையைப் போல 1947 இந்தியா சுதந்திரம் பெற 48 இலங்கை சுதந்திரம் பெற்றது போலவே மலேசியா 47 சுதந்திரம் பெற்றுவிட்டது. இருந்தாலும் பிரிட்டிஷாரினுடைய ஆதிக்கம் அங்கு தொடர்ந்து இருந்து வந்தது. மலேசியாவில் இந்த 1957 புதிய அரசியல் அமைப்பு எப்படி அமைய வேண்டும் என்று பரிசீலனை செய்ய ரிச் என்கிற ஒரு ஆணையம் பிரிட்டிஷாரால் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தில் தமிழர்களின் நலன்களை காக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அரண் வீரப்பன் என்பவர் 1956 மனு ஒன்றை தாக்கல் செய்தார். ஆனால் புதிய அரசியல் திட்டம் அமலுக்கு வந்த பொழுது அது இந்த நலன்களை பேணுகிற அந்த மனுவில் குறிக்கப்பட்ட எந்த அம்சத்தையும் கொண்டிருக்கவில்லை. இந்த நிலையில்தான் 2001 இந்த நிலைமை இடம்பெறுகிற பொழுது சென்ற சில வருடங்களுக்கு முன்னால், அதாவது சரியாக சொன்னால் 1-2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வீரப்பன் பிரித்தானியத்திடம் கொடுத்த மனுவை பிரதி எடுத்து மலையாவாழ் தமிழர்கள் லண்டன் ராயல் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து தங்கள் ஒவ்வொருவருக்கும் நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள், வழக்கு தொடுத்தார்கள். அந்த வகையில் இந்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு அகதிகளாக ஆகியிருக்கும் தம் நிலையை கவனிக்க வேண்டும் என்றும் பிரிட்டிஷ் தூதரகத்துக்கு முன்னால் மனு கொடுக்க போன தமிழர்கள் மீதுதான் நாம் பிரதானமாக அறியப்பட்டிருக்கிற வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆக புலம்பெயர்வு என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தன்னுடைய தாயகத்திலிருந்து பிரிக்கிறது என்பதும், அதே வேளையில் அந்த புலம்பெயர்வு இடம்பெற்றதான புதிய நாடுகளில் அவனது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது பற்றியும் கவனிக்க வேண்டிய அல்லது சற்று அலசி பார்க்க வேண்டிய தேவை நமக்கு வருகிறது. ஈழத்தமிழர்களின் மலேசிய புலம்பெயர்வு என்ற அடிப்படை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளில் பங்கு கொள்கிற வகையில் குறைவாகவே இருக்கிறது. இதில் பிரதானமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்களே என்பதை நோக்கினாலும், அடிப்படையில் எல்லோரும் தமிழர்கள் என்பதும், அடிப்படையில் இது ஒரு புலம் பெயர்வினால் வந்த பிரச்சனை என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட்டால் இன்றைய சூழ்நிலையையும் இந்த புலம்பெயர்வு பற்றிய பார்வையில் தெரிந்து வைத்துக் கொள்வது நமக்கு நன்மை பயக்கும், அல்லது போனால் உண்மையில் சிந்தித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்று கவனத்தில் கொள்ளலாம். இந்த அடிப்படையை தெரிந்து கொள்கிறோம் என்றால் புலம்பெயர்விலே இப்படிப்படுகிற அவலங்கள் எல்லோருக்கும் பொதுவானவை என்று தெரிந்து கொண்டால் ஒரு ரெண்டு வரி கவிதையில் இந்த புலம்பெயர்வில் பட்டவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். மலேசிய தோட்ட தொழிலாளர்களின் வேதனையை சொல்கிற ஒரு மலேசிய புதுக்கவிதை அவர்களுக்கு மட்டுமல்ல, ஈழத்தின் மலையகத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கும், அது மட்டுமல்ல அதை ஒரு குறியீடாக கொண்டால் இன்றைக்கு புலம்பெயர்ந்து பல நாடுகளிலும் வாழுகின்றவர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அது எடுத்துக்காட்டாக இருக்கும். கவிதை இதுதான். நட்ட மரமெல்லாம் நிமிர்ந்து விட்டன, நடும்போது குனிந்தவன் இன்னும் நிமிரவே இல்லை. நட்ட மரங்கள் எல்லாம் நிமிர்ந்து விட்டன, நடும்போது குனிந்தவன் இன்னும் நிமிரவே இல்லை. இது எல்லா புலம்பெயர்வுகளுக்கும் பொருத்தமானது என்று கொண்டால் அத்தகையதான அந்த புலம்பெயர்வின் வலியும் வேதனையும் அவையையும் தாண்டி சாதிக்கப்படுகிற சாதனைகளும் என்னவாக எவையாக அமைகின்றன, தொடர்ந்து வாழ்வியலின் அடுத்த அங்கத்தில் இனி இவற்றுக்குள்ளே நுழையலாம்.